அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசில் முதலில் செய்தி அறிக்கை பிரசித்தி அரங்கில், 7 ஆண்டுகளுக்கு முன் திருகோணமலை கடற்கரையில் 5 மாணவர்கள் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பாக 12 அதிரடிப்படையினர் கைது செய்யப்பட்டது குறித்த விவரங்கள். இதுகுறித்து கொல்லப்பட்ட ஒரு மாணவரின் தந்தையாரான டாக்டர் மனோகரன் அளித்த செவி,
இன்றைக்கு நடந்த கைதில் கூடி எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு தேவையானது உலக விசாரணை, இன்டர்நேஷனல் இன்குவாரி தான் எனக்கு வேண்டும்.
இந்தியா வந்துள்ள இலங்கை அமைச்சர் பஷீர் ராஜபக்சவை சந்தித்துள்ள இந்திய மீனவர்கள் அளித்த தகவல்கள். பிறகு, இந்திய அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் இலவசங்களை அறிவிப்பது குறித்து தேர்தல் ஆணையம் வழிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று அளிக்கப்பட்ட தீர்ப்பு குறித்து மனுதாரரின் செவி,
வருங்காலத்துல வந்து இந்த மாதிரி இலவசம் கொடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தேர்தல் ஆணையம் வந்து அரசியல் கட்சிகளோட பேசணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது வந்து முறையற்ற தீர்ப்பு.
இலங்கை தஞ்சம் கோரிக்கைகள் குறித்து ஐக்கிய ராஜ்யத்தில் அளிக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்ப்பும் இன்ன பிற தகவல்களும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி, சாதாத்.
எகிப்தில் பதவி கவிழ்க்கப்பட்ட அதிபர் மோர்சிக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தியவர்கள் மீது அந்நாட்டு இராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இராணுவத்தினர் ஆகாயத்தை நோக்கி முதலில் சுட்டதாகவும் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பக்கம் துப்பாக்கியை நீட்டியதை கண்டதாகவும் பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் தெரிவித்தார். இராணுவத்தினர் நிஜ துப்பாக்கி ரவைகளை கொண்டு சுடவில்லை என்று இராணுவ பேச்சாளர் கூறினார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் தரப்பிலிருந்தும் துப்பாக்கிச் சூட்டு சத்தங்கள் வந்ததை கேட்டதாக பிபிசி செய்தியாளர்கள் கூறுகின்றனர். முன்னாள் அதிபர் மொர்சி வைக்கப்பட்டிருந்ததாக நம்பப்படும் இராணுவ கட்டடத்தை நோக்கியே ஆர்ப்பாட்டக்காரர்கள் சென்றுள்ளனர்.
இதனிடையே எகிப்தில் முகமது முர்சி அதிபர் பதவியிலிருந்து இராணுவத்தால் அகற்றப்பட்டிருப்பதை அடுத்து ஆப்பிரிக்க ஒன்றியம் அந்நாட்டின் உறுப்புரிமையை இடைநீக்கம் செய்திருக்கிறது. எகிப்தில் அரசியல் சாசன ரீதியான ஒழுங்கு ஏற்படுத்தப்படாத வரையில் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் நடவடிக்கைகள் எதனிலும் அந்நாடு பங்கேற்க அனுமதிக்கப்படாது என ஒன்றியத்தின் அறிக்கை ஒன்று கூறுகிறது. முர்சி பதவி அகற்றப்பட்ட முறை அரசியல் சாசனத்துக்கு முரணானது என ஆப்பிரிக்க ஒன்றியம் ஏற்கனவே வர்ணித்திருந்தது.
மத்திய கிழக்கில் மோசமடைந்து வரும் MERS என்ற ஒருவகை வைரஸ் தொற்று தொடர்பில் அவசர குழு ஒன்று அமைக்கப்படுவதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் நிபுணர் ஒருவர் கூறியிருக்கிறார். இதுவரை 40 உயிர்களை பறிகொண்டுள்ள இந்த தொற்று பெரிய அளவில் பரவி வருமானால் அது பற்றிய உடனடி நடவடிக்கைகளை உலக சுகாதார ஸ்தாபனம் வேகமாக எடுக்க வேண்டியிருப்பதாக KG ஃபுகுடா தெரிவித்தார். சவுதி அரேபியாவில் அல்லது அங்கு சென்று வந்தவர்களிடத்திலேயே இந்த நோயினால் பீடிக்கப்பட்டவர்கள் முதலில் இனங்காணப்பட்டனர். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் சுமார் 700 பேர் பலியாக காரணமாக இருந்த சார்ஸ் வைரஸின் குடும்பத்தைச் சேர்ந்ததே இந்த புதிய தொற்று என்று கூறப்படுகிறது.
பொலிவியாவின் அதிபர் சென்ற விமானம் இவ்வாரத்தில் முன்னதாக ஐரோப்பிய வான்பரப்பில் பறக்க தடை விதிக்கப்பட்ட சமயத்தில் அந்த விமானத்தினுள் பிடிபடாமல் தப்பியோடி வரும் அமெரிக்க உளவுத்துறை ஆய்வாளர் எட்வர்ட் ஸ்னோடன் இருக்கிறார் என்று ஸ்பெயின் அரசாங்கத்திடம் தெரிவிக்கப்பட்டிருந்தது என ஸ்பெயினின் வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கின்றார். அந்த விமானம் கட்டாயத்தின் பேரில் ஆஸ்திரியாவில் தரையிறக்கப்பட்ட பின்னர் அதன் உள்ளே ஸ்னோடன் இருந்ததற்கான தடையும் எதுவும் இருந்திருக்கவில்லை. இந்த சம்பவத்துக்கு அமெரிக்காவே காரணம் என்று பழி சுமத்தி இருக்கின்ற அதிபர் பொலிவிய அதிபர் இவோ மொராலெஸ் பொலிவியாவில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தை மூடுவது பற்றி தான் பரிசீலித்து வருவதாக கூறியிருக்கின்றார்.
பாப்பரசர் பிரான்சிஸ் அவருக்கு முன்னர் இருந்த 2 பாப்பரசர்களை புனிதர்களாக அறிவிக்க இருக்கிறார். 2005ஆம் ஆண்டு வரை 27 ஆண்டுகளாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்திய பாப்பரசர் 2ஜான் போல் பற்றிய 2வது அற்புதத்தையும் தற்போதைய பாப்பரசர் அதிகாரபூர்வமாக அங்கீகரித்திருக்கிறார். 1950களின் இறுதியில் பாப்பரசராக இருந்த 23வது ஜான் ஆண்டகையை புனிதராக அங்கீகரிப்பதற்கு அவர் தொடர்பில் 2வது அற்புதம் ஒன்றை நிறுவ வேண்டியதில்லை என்றும் பாப்பரசர் பிரான்சிஸ் விதிவிலக்கு அளித்திருக்கிறார். இந்த ஆண்டின் இறுதிக்குள் இவர்களுக்கான புனிதர் பட்டம் அறிவிப்புகள் வர இருக்கின்றன.
தில்லியில் சென்ற வருடம் யுவதி ஒருவர் பலரால் ஒரே நேரத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்த இந்தியாவை உலுக்கிய சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த இளம் பிராய குற்ற சந்தேக நபர் ஒருவர் மீது நடந்து வந்த வழக்கு தற்போது முடிவடைந்திருக்கிறது. இந்திய இளம் பிராயத்தார் நீதி விசாரணை தீர்ப்பாயம் இந்த வழக்கில் தனது தீர்ப்பை ஜூலை 11ஆம் நாள் வழங்கும் என்று தெரிவித்திருக்கிறது. ஆட்கடத்தல், பாலியல் வல்லுறவு, கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த 17 வயது இளைஞன் மீது சுமத்தப்பட்டிருந்தது. குற்றம் உறுதி செய்யப்படுமானால் இவருக்கு அதிகபட்சமாக சீர்திருத்த பள்ளி ஒன்றில் 3 ஆண்டுகள் வரையிலான தடுப்பு காவல் என்ற தண்டனையை இந்திய சட்டங்களின் கீழ் வழங்க முடியும். கொடூரமான முறையில் மாணவி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு தாக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை அளித்தும் பலனில்லாமல் அவர் உயிரிழந்த சம்பவம் இந்தியாவெங்கும் காட்டமான உணர்வலைகளை பரவவிட்டிருந்தது. இந்த சம்பவத்தில் வேறு 4 ஆண்கள் மீதும் வழக்கு நடந்து வருகிறது.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம், இலங்கை கண்ணோட்டம். திருகோணமலையில் 2006 ஜனவரியில் 5 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களுடன் திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம்.
திருகோணமலை உல்லாச கடற்கரை பகுதியை அண்மித்த இடத்தில் காந்தி சிலை அருகே கடந்த 2006 ஜனவரி மாதம் 2 5 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறை உதவி அதிகாரி ஒருவர், தலைமை காவல்துறை பரிசோதகர் மற்றும் 10 அதிரடிப்படையினர் உட்பட 12 பேர் திருகோணமலை நீதிமன்றத்தினால் எதிர்வரும் 18 வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேற்படி சந்தேக நபர்கள் திருகோணமலை நீதிவான் ஏ.எல். அஸ்கர் முன்னிலையில் விசாரணைக்கென நிறுத்தப்பட்டிருந்தனர். இதேவேளை நீதிவான் சந்தேக நபர்கள் அனைவரையும் அனுராதபுரம் விளக்கமறியல் சாலையில் காவலில் வைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார்.
இந்த கைது நடவடிக்கைகள் குறித்து கொல்லப்பட்ட 5 மாணவர்களில் ஒருவரான ரஜிகரின் தந்தையான டாக்டர் காசிப்பிள்ளை மனோகரிடம் கேட்டேன்.
இந்த செய்தியை நான் பார்க்கும் பொழுது இப்பொழுது மதிப்புக்குரிய நவநீதம் பிள்ளை அம்மையார் அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு போகிறதாக அறிவித்துள்ளார். அதற்கு ஒரு துடப்பாகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் உலக நாடுகளின் அழுத்தங்கள் கூடிக்கொண்டு வருகின்றன. மனித ஆய்வாளர்கள் உரிமை ஆய்வாளர்களின் அழுத்தங்கள் கூடிக்கொண்டு வருகின்றன. இந்த வழக்கு சம்பந்தமாக இதுக்கு ஒரு வேண்டுமென்றே சில கைதுகளை செய்து பின்னர் விடுதலை செய்யலாம். இப்படியான ஏற்கனவே இதே உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டவர்கள், கைது செய்யப்பட்டு வழக்கு தொடர முடியாது, அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்று இதே திருகோணமலை மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இந்த வழக்கு மூடப்பட்டிருந்தது. திரும்ப இப்பொழுது தொடங்கு. அதாவது முக்கியமாக நான் இலங்கை அரசாங்கத்தின் விசாரணையில் நம்பிக்கை இல்லை என நான் அறிவித்து பல தடவைகள் அறிவித்திருக்கின்றேன். இதுக்காகவும் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கலாம், கைதுகள் நடந்திருக்கலாம்.
இப்பொழுது ஏஎஸ்பி தரத்தில் கூட ஒரு அதிகாரியை கைது செய்திருக்கிறார்கள். அவரும் முன்பு கைது செய்யப்பட்டவரா இந்த வழக்கு தொடர்பாக?
ஆம், அவர் என்னை பொறுத்தவரையில் இன்னும் சரியான பெயர்கள் வெளியிடப்படவில்லை. என்னை பொறுத்தவரையில் அவர் முன்பு அதிரடிப்படையின் ஐபியாக சீனியர் பரிசோதகராக இருந்தவர். இப்பொழுது அவர் ப்ரமோஷன்ல ஏஎஸ்பியாக போயிருக்கலாம் என நான் கருதுகின்றேன்.
அந்த கொலை சம்பவத்தை பொறுத்தவரையில் நேரில் பார்த்த சாட்சிகள் இல்லை என்று கூறப்படுகிறது. ஆகவே அந்த வழக்கிலே எத்தகைய ஆதாரங்கள் இருக்கின்றன? உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் நடந்ததா?
எனக்கு நேரடி சாட்சியங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. நானே எனது கண்ணால் அந்த கொலை நடந்த இடத்தில் நின்று பார்த்திருக்கின்றேன். ஆனால் செய்தவர்களை நான் பெயர்கள் கொடுக்கப்பட்ட ஆணைக்குழுவின், ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நான் செய்தவர்களின் சம்பந்தமான பெயர்கள் கொடுத்திருக்கின்றேன். அதன்படி விசாரணை நடத்தப்பட வேண்டும். நடத்தப்படாவிட்டால், அதாவது எனக்கு இன்று வரை இன்றைக்கு நடந்த கைதில் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு தேவையானது உலக விசாரணை, இன்டர்நேஷனல் இன்குவாரி தான் எனக்கு வேண்டும்.
ஏன் நீங்கள் இலங்கை அரசு மீது முற்றாக நம்பிக்கை இழந்திருக்கிறீர்கள்?
இலங்கை அரசாங்கம் இதுவரை எனது வயது எனக்கு என்னுடைய வயதுக்கு அறிய நான் எத்தனையோ கமிஷனை கண்டிருக்கிறேன். ஒரு கமிஷனுடைய விசாரணைகளையும் பூர்த்தி செய்வது கிடையாது. காலம் தாழ்த்துவதும் உலக நாடுகளை ஏமாற்றுவதும் தான் அவர்களுடைய வளமை. அதுவும் இப்பொழுது கொண்டிருக்கின்ற அரசாங்கம் உலக நாடுகளுக்கும் எந்த ஒரு கோரிக்கையிலையும் செவிமடிப்பது கிடையாது. எல்லாத்துக்குமே எங்களுக்கு தெரியும், எங்கள் நாட்டு பிரச்சனை அது என்று சொல்லி கடத்துவார். இது இந்த வழக்கையும் அவர்கள் எடுத்து கடத்தலாம். ஆனப்படியினால் எனக்கு இலங்கை அரசாங்கத்தில் எந்தவித நம்பிக்கையும் கிடையாது.
டாக்டர் காசிப்பிள்ளை மனோகரன். இலங்கையின் வடக்கு மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவதற்கான பிரகடனத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்டிருக்கின்றார். இதன்படி தேர்தல்களுக்கு ஆணையருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. 1987 கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி வடக்கு கிழக்கு மாகாண சபைக்கான தேர்தல்கள் கடைசியாக 1988 நடைபெற்றன. அடுத்ததாக டெல்லி சென்றுள்ள இலங்கை அமைச்சர் பஷீல் ராஜபக்ஷ தலைமையிலான குழுவினர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கின்றனர். இதுகுறித்து புதுடெல்லியில் உள்ள செய்தியாளர் பால் முருகன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
அதாவது பஷீல் ராஜபக்ஷே வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குருஷித்துடன் இந்த மாலை வந்திருந்துள்ளார். இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது. அந்த சந்திப்புக்கு பிறகு அவர் செய்தியாளர்களிடம் என்ன தெரிவித்தார் என்றால், இலங்கையினுடைய வடக்கு மாகாண பகுதிகளில் தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்கியிருப்பதாகவும், 13வது சட்டத்திருத்தம் தொடர்பாக ஏற்கனவே இலங்கை அரசு ஒரு தேர்வை குழு அமைத்திருப்பதாகவும், அதனுடைய முதல் கூட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெற இருப்பதாகவும் பஷீல் தெரிவித்தார். இதனை வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடமும் தெரிவித்து அது குறித்தும் விவாதித்திருப்பதாகவும் தெரிவித்தார்.
அது குறித்து இந்திய தரப்பு இலங்கை அமைச்சரிடம் என்ன தெரிவித்தது, இந்திய அரசின் கருத்து என்ன?
அதாவது பஷீல் ராஜபக்ஷே தெரிவித்த இந்த கருத்துக்களுக்கு வந்து இந்தியா என்ன கூறியது என்று இந்திய தரப்பில் இருந்து யாரும் கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குருஷித்தும் இது தொடர்பாக எதுவும் தெரிவிக்கவில்லை. அதாவது ஏற்கனவே தமிழக கட்சிகள், அதே போன்று இலங்கையில் உள்ள தமிழ் கட்சிகள், இவர்களெல்லாம் இந்த சட்டத்திருத்தத்தை கைவிடுவது தொடர்பான தங்களுடைய ஆட்சேபனைகளை வந்து ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தகவலை வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குருஷித் பஷீல் ராஜபக்ஷேவிடம் தெரிவித்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்திய மீனவர் பிரச்சனைகள் தொடர்பாகவும் அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குருஷித் அவரிடம் விவாதித்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் இந்த மீனவர் பிரச்சனை தொடர்பாக கருத்து தெரிவித்த பஷீல் ராஜபக்ஷே என்ன சொல்கிறார் என்றால், அதாவது மீனவர்கள் வந்து மீன் இருக்கும் இடத்தை தேடி செல்வது வந்து இயற்கையானது, ஆனால் அவர்கள் வந்து சர்வதேச எல்லையை வந்து மனதில் வைத்து நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கருத்தை வந்து அவர் இன்று முன்வைத்திருக்கிறார்.
சரி, இந்த பஷீல் ராஜபக்ஷே அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரை மட்டும்தான் சந்தித்தாரா, இந்திய பிரதமரை அவர் சந்திக்கவில்லையா?
அதாவது நேற்று இந்தியா வந்த பஷீல் ராஜபக்ஷே பிரதமரையும் அதே போன்று மேனோனையும் சந்திப்பதாக இருந்தது. ஆனால் இன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் மட்டுமே சந்தித்து விட்டு அவர் இலங்கைக்கு திரும்பி இருக்கிறார். சிவசங்கர் மேனனை வந்து சந்திக்கவில்லை. ஏனென்றால் சிவசங்கர் மேனன் அடுத்த ஓரிரு நாட்களில் வந்து இலங்கைக்கு செல்ல இருப்பதாக தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் வேறு எந்த சந்திப்புகளும் நடைபெறவில்லை.
புதுடில்லியில் இருக்கும் செய்தியாளர் பால் முருகன். இலங்கை குழுவை தமிழக மீனவர் சந்திக்க இலங்கை மீன்துறை அமைச்சின் ஆலோசகர் அந்தோணி முதுதான் ஏற்பாடு செய்திருந்தார். டெல்லியில் இருக்கும் அவரிடம் மீனவர்கள் இலங்கை பிரதிநிதிகளிடம் கூறிய விஷயங்கள் குறித்து கேட்டேன்.
ஒரு மணி நேரம் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் பஷீல் ராஜபக்ஷே ஒரு சில வேலைத்திட்டங்களை முன்வைத்துள்ளார். அதாவது சொன்னதெல்லாம் பீப்புள்ஸ் டு பீப்புள் டயலாக், அதாவது மக்களுடனான மக்கள் நேரடி சந்திப்பின் மூலம் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று கூறிய அவர், இந்திய மீனவர்கள் இலங்கைக்கு வந்து இலங்கை மீனவர்களுடன் நேரடியாக ஒரு உறுதியான பேச்சுவார்த்தையை நடத்துமாறும், இந்த மீனவர்கள் எல்லோரும் யாழ்ப்பாணத்திற்கும் மன்னாருக்கும் கிளிநொச்சிக்கும் முல்லைத்தீவிற்கும் சென்று அந்த மக்களோடு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்மானம் எடுக்கும்படியும், இந்த தீர்மானங்கள் அனைத்து இருநாட்டு அரசாங்கங்களுடனுடைய உத்தரவாத அடிப்படையிலும் அல்லது அவர்களோடு சம்பந்தப்படுத்தி இதை செயற்படுத்துறதுக்கு இலகுவாக இருக்கும் என்றும் யோசனை தெரிவித்தார்.
தென்பகுதி மீனவர்கள் வடபகுதிக்கு வந்து மீன் பிடிக்கும் பொழுது அரசு அவர்களை தடுப்பதில்லை, அவர்கள் மீது சுடுவதில்லை, ஆனால் தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துகிறது. மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் இதை தீர்க்க முடியாது. ஆகவே பஷீல் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்?
அதுதான், இந்த இது சம்பந்தமாக இந்த இரு நாட்டு மீனவர்களும் சேர்ந்து ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து இரு நாட்டு அரசுகளுக்கு கவனத்திற்கு கொண்டு வந்தால் அதனை அமுல்படுத்துவது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க இலகுவாக இருக்கும் என்பதற்காக வேண்டிய ஒரு முதல் கட்ட வேலை திட்டமாக இது அமையப் போகின்றது.
இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையே பல சுற்று பேச்சுக்கள் இதற்கு முன்பும் நடைபெற்றிருக்கின்றன. மீனவர் பிரச்சனை குறித்து இரு நாட்டு அரசுகளும் முன்பும் பேசியிருக்கின்றன. இந்நிலையில் இன்றைய பேச்சுக்கள் எந்த அளவுக்கு முக்கியம் என்று தமிழக மீனவர் நல அமைப்பின் தலைவர் தேவதாசன் அவர்களிடம் கேட்டேன்.
இப்ப ஏற்கனவே பேசினது வந்து பேச்சுவார்த்தையாக இருந்தது தவிர அது வந்து சட்ட வடிவாக வரவில்லை. இரு நாட்டு அரசுகளும் வந்து அதுல பங்கேற்று இந்திய அரசும் சரி இலங்கை அரசும் சரி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பேச்சுவார்த்தை வந்து மீனவர்கள் மத்தியிலே அது வந்து நின்றுச்சு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்களே வந்து நாங்க வந்து இலங்கை ஜனாதிபதியிடம் கூப்பிட்டு இலங்கையினுடைய மீன்துறை அமைச்சர்ல இருந்து ராணுவ அமைச்சர்ல இருந்து ராணுவ தளபதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு இங்க இருந்து ஒரு தூதுக்குழு இந்திய அரசினுடைய ஒப்புதலோட ஒரு தூதுக்குழு தமிழக அரசினுடைய வழிகாட்டுதலோட அங்க வாங்க கொழும்புல வந்து உட்காந்து பேசுங்க, பேசுனா இந்த பிரச்சனைகளுக்கு வந்து நிச்சயமா முற்றுப்புள்ளி வைக்கலாம். இப்ப நாங்க என்னன்னா அவங்களுக்கு வருஷத்துல வந்து 72 கடல் நாள் மட்டும் விட்டு கொடுத்துருங்க, மீத நாள் நீங்க மீன் பிடிச்சுக்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரு நாட்டு மீனவரும் ஒரே நேரம் மீன் பிடிக்கும்போது சில சில பிரச்சனைகள் வருது, அவங்க வழக்கிழிஞ்சதுன்னு சொல்றாங்க, நாங்க மடிக்கிழிஞ்சதுன்னு சொல்றோம், இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வருது.
நீங்கள் சொல்கின்ற இந்த ஒப்பந்தத்தின் மிகப்பெரிய சிக்கலை கடல் எல்லை, சர்வதேச கடல் எல்லையை தாண்டி இந்திய மீனவர்கள் வரக்கூடாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே அந்த பிரச்சனையை நீங்கள் எந்த அளவுக்கு இப்பொழுது அதிகார மட்டத்தில் முன்னெடுத்தீர்கள்?
எல்கைங்கிறது இரு நாட்டு அரசுகளுக்கும் உள்ள எல்கை தான், எல்கையை தவிர இருநாட்டு மீனவர்களுக்கும் எல்கை கிடையாது. ஏன் என்று சொன்னால், இந்த பகுதியில்
இதை நீங்கள் மேடையில் பேசலாம், ஆனால் வந்து சர்வதேச அளவிலே சட்டங்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு நாடும் அதனுடைய சுயாதீன உரிமை என்று ஒன்று வைத்திருக்கிறது. ஆகவே இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் நடைமுறையை பொறுத்தவரையில்?
இல்லை, இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மேடையில் பேசுறதுக்காக பேசல, உலக அரங்கிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறுகிய கடல் பகுதியில வந்து இன்டர்நேஷனல் பார்டர் வராது, இது பவுண்டரி வர முடியாது. ஏன்னா இருக்கிறதே குறுகிய கடல் பகுதி. சாங்கத்திற்கு வேணா அது எல்கை கோடுகளாக வைத்துக் கொள்ளாமே தவிர, பிசிக்காக அன்றாட மீன் பிடித்து மீனை வித்து பிழைக்கின்ற மீனவனுக்கு வந்து அது எல்கை கோடாக இருக்காது. இலங்கை மீனவரும் சரி, இந்திய மீனவரும் சரி, நாங்கள் பிழைப்பை தேடிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு இரு நாட்டு அரசுகளும் ஊக்குவிக்கணுமே தவிர, எங்களை வந்து கைது பண்ணுவதும் சிறையில் அடைப்பதும் நல்லதல்ல.
இப்பொழுது நீங்கள் பஷீர் ராஜபக்சாவிடம் வைத்த அதே கோரிக்கையை இந்திய மத்திய அரசிடம் வைத்தீர்களா?
நிச்சயமாக நாங்கள் சொல்றோம், இலங்கையிலிருந்து பிடிபடுகின்ற இலங்கை மீனவர்களுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இப்ப கூட ஒரிசால வந்து இலங்கை படகுகள் பிடிபட்டிருக்கு. அது கூட நாங்கள் வந்து இந்திய அமைச்சர்களை சந்திச்சு இது வந்து வந்து முற்றிலும் வந்து அவங்களை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
இன்றைக்கு நீங்கள் பஷீர் ராஜபக்சாவை சந்தித்த போது இந்திய அதிகாரிகள் அமைச்சர்கள் யாராவது கூட இருந்தார்களா?
அவரை சந்திக்கின்ற பொழுது இலங்கையினுடைய அரசு அதிகாரிகள் தான் இருந்தார்கள் தவிர, இந்திய அரசு அதிகாரிகள் வரவில்லை. ஏன்னா இந்திய அரசு அதிகாரிகள் எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துக்காக வரல, நாங்கள் தான் வந்து சந்திச்சு பேசணுமே தவிர இந்திய அதிகாரிகள் யாரும் வரல.
நீங்கள் இது போன்ற பேச்சுவார்த்தைகளில் முன்பு ஈடுபட்டிருக்கிறீர்கள், இப்பொழுது இலங்கையைச் சேர்ந்த அந்தோணி முத்தும் அங்கே இருக்கின்றார், நீங்கள் இன்றும் பேசினீர்கள், இந்த பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு ஏதாவது திருப்தி ஏற்படுகிறதா, உங்களுடைய கருத்து என்ன?
நிச்சயமாக வந்து இது வந்து ஒரு மைல் கல்லாக நாங்கள் நினைக்கிறோம், கடந்து வந்த பாதையில வந்து முதல் மைல் கல். ஏன்னா இது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க ஒத்துக்கிற அளவுக்கு உண்டான பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. இருநாட்டு மீனவர்களுக்கும் துரோகம் இல்லாமல், இருநாட்டு மீனவர்களுக்கும் கஷ்டம் இல்லாமல், இருநாட்டு மீனவர்களுக்கு பிழைப்பு வந்து இல்லாம போகாம குறுகிய கட்டத்திலே இருநாட்டு மீனவர்கள் மீன் பிடிக்கணும்னு பேசியிருக்கேன். இது வந்து உண்மையிலேயே பயனுள்ள பேச்சுவார்த்தை.
மீனவர் நல அமைப்பின் தலைவர் தேவதாசன்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
இலங்கை தலைநகர் கொழும்பின் கிராண்ட் பாஸ் பகுதியில் மூடப்பட்ட பழைய பள்ளிவாசலுக்கு பதிலாக புதிதாக கட்டப்பட்ட பள்ளிவாசலை திறக்க விடாது பௌத்த பிக்குகள் இடையூறு செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரதமரின் பொறுப்பில் உள்ள புத்த சாசன அமைச்சின் அனுமதி பெற்றே இந்த பள்ளிவாசல் அமைக்கப்பட்டதாக மேல் மாகாண சபை ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் முஜ்பூர் ரஹ்மான் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
கிராண்ட் பாஸ் பகுதியில சுவர்ண சைத்திய ரோடு ஒரு வீதி ஒன்று இருக்கு. அந்த வீதியில இருக்கிற ஒரு முஸ்லீம் பள்ளி ஒன்று, ஒரு 40 வருட காலமா நடந்து கூடிய பள்ளி ஒன்று. ஆனாலும் அந்த பள்ளி இருக்கிற விதத்திலே ரொம்ப கிட்டையா ஒரு பன்சலையும் இருக்கிறது. அன்னைக்கு ஒரு போ மரம் ஒன்று இருக்கிறது, அந்த அரச மரத்தாலேயும் பள்ளிக்கு கொஞ்சம் தடங்கள் இருக்கு. அதே போல முஸ்லீம் மக்கள் கூடுதலா வாழ்வு பிரவேசனம் என்ற காரணத்தால அவர்கள் அந்த பள்ளியில இருந்து, அந்த பழைய பள்ளியில இருந்து ஒரு 20 மீட்டருக்கு அங்கிட்டு ஒரு புதிய பள்ளி ஒன்றை அவங்கள் உருவாக்கினார்கள். அதை அவர்கள் வகுப்போடு அனுமதியும் உடன், அதே போல புத்த சாசன அனுமதியும் அவங்களுக்கு கிடைச்சி இருக்கிறது. நேற்று அதை ஆரம்பிக்க போன நேரத்துல அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பன்சலையில இருக்கக்கூடிய பிக்ஷு ஒருவர் இன்னும் வெளியிலே இருந்து பல இளைஞர்களை அழைத்து அந்த பள்ளியை துறக்கிறதுக்கு எதிராக அன்னைக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி பள்ளியை மூட வைத்தார். புத்தசாசன மினிஸ்டியால கொடுத்த அனுமதியை கூட இந்த பிக்ஷுமாரருடைய எதிர்ப்புனால புத்தசாசன மினிஸ்டி மீண்டும் அதை வாபஸ் வாங்கக்கூடிய நிலைமை இன்று உருவாகி இருக்கிறது. எனக்கு தெரிவாக இங்கு டிஐஜிடி பேச்சிலே எனக்கு விளங்குகிறது.
பள்ளிவாசல் புத்தசாசன அமைச்சின் அனுமதியை பெற்றுத்தான் முன்னெடுக்கப்பட்டிருந்தால் ஏன் அந்த அமைச்சுக்கு இது பற்றி முறைப்பாடு செய்யவில்லை?
இந்த பிக்ஷுமார்களுடைய எதிர்ப்பு நடந்தது. அந்த நிலைமையிலே தான் டிஐஜி அவர்கள் அறிவித்தார், திங்கட்கிழமை காலையிலே புத்த சாசன மினிஸ்ட்ரியிலே இவர் அந்த பிக்ஷு அவர்களை மறைத்து இந்த பள்ளிவாசல நிர்வாகத்தை வர சொல்லி இரண்டு பேருக்கு இடையிலே ஒரு மீட்டிங்கை வைத்து அவர்கள் ஒரு முடிவை சொல்லுகிறது. ஆனால் இது முடிவு சொல்லி முடிவு இவர்கள் பள்ளியை ஆரம்பித்துக் கொண்டு போகும் என்று இவர்களுடைய எதிர்ப்பு வந்தனால மறுபடியும் மீட்டிங் வைக்கிறது எந்த காரணம் என்று எங்களுக்கு விளங்குகிறது. நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் இன்று இந்த இனவாதி இயக்கங்களுடைய செயல் திட்டங்கள் அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது.
நாட்டின் ஜனாதிபதி இனங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலும் ஒற்றுமையை வலியுறுத்தி பேசி வருகிறார். பேர்வளையில் கூட ஒரு பள்ளிவாசலை திறந்து வைத்து அவர் உரையாற்றியிருக்கிறார்.
கடந்த காலத்தில் அரசாங்கத்தின் ஆதரவு உடன் தான் இந்த இனவாத சக்திகளுடைய செயல் திட்டங்கள் எல்லாம் கூடியிருக்கிறது. இன்று அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கையும் இன்று இருக்கிறது இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன், அரசாங்கம் இவர்களுக்கு ஆதரவா இருக்கிறார்கள். அடுத்ததுதான் ஜனாதிபதி அவர்கள் ஒரு பிரதேசத்தில் பள்ளியை தொடங்க போக்கல, இன்னொரு பிரதேசத்தில் அவர் பள்ளியை மூடக்கூடிய வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாரு.
இந்த விடயம் தொடர்பாக புத்த சாசன அமைச்சின் கருத்துக்களை பெற முடியவில்லை. இதே நேரம் வடக்கே யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள பகுதிகளுக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கையை ராணுவம் கட்டுப்படுத்த முனைந்ததால் மக்கள் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர். விவரங்களுடன் ஊனிய செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
வலிகாமம் வடக்கில் உயர் பாதுகாப்பு பிரதேசமாகிய மயிலுட்டி பகுதியில் உள்ள ஆலயங்களில் வழிபாடு செய்வதற்காக முன் அனுமதி பெற்றுச் சென்ற போதிலும் பொதுமக்களின் எண்ணிக்கையை இராணுவத்தினர் மட்டுப்படுத்தியதனால் ஆலயங்களுக்கு செல்லாமலேயே மக்கள் வீடுகளுக்கு திரும்பியிருக்கின்றார்கள். 800 தொடக்கம் 1000 பேர் வரையில் அங்கு செல்வதற்கு இராணுவம் இணக்கம் தெரிவித்திருந்த போதிலும் இன்று அவ்வாறு செல்வதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை என கூறப்படுகின்றது. இடம்பெயர்ந்துள்ள மக்கள் மயிலுட்டி பகுதியில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கடந்த வாரம் அறிவித்திருந்தார். ஆலயங்களுக்கு செல்லாமல் திரும்பியவர்களில் ஒருவராகிய மயிலட்டி மீள்குடியேற்ற குழுவின் செயலாளர் நடன சிங்காரவேல் இளங்குமரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
என்ன கூப்பிட நான் போனேன், 4 கோயிலுக்கும் பேர கொடுத்தேன். காணிக்கமாதா கோயில், பிள்ளையா கோயில், முருகன் கோயில், அம்மன் கோயில், அன்னி பாசவர பிரச்சனை ஒன்று இல்ல, அதெல்லாம் செய்யலாம். நல்ல வேலைக்கு நாங்களும் நம்பிட்டோம். நாங்கள் 1000 பேரை எஸ்டிமேட் போட்டு ஒரு 800 பேருன்னு சொன்னோம். எல்லாத்துக்கும் ஓகே பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு மக்களை கொண்டு போறோம், செவ்வாய்க்கிழமை துப்புரவாக்குறோம், எல்லாம் செய்யறோம், எல்லாம் ஒத்துழைப்பு தெரியணும். சரியானு 8 மணிக்கு கேட்டுக்கு வர சொல்லி போயிட்டோம். ஒரு 1000 பேர் போயிருப்போம், 200 பேர் தான் மடலாம் பண்ணிக்கணும். மிலிட்டரி சொன்னு சொல்லி அமைச்சர் ஆள் அவன் வந்து சொன்னான்
என்றார் மயிலட்டி மீள்குடியேற்ற குழுவின் செயலாளர் நடன சிங்காரவேல் இளங்குமரன் அவர்கள். இதுகுறித்து கருத்து வெளியிட்ட ராணுவ பதில் பேச்சாளர் பிரிகேடியர் துஷான் ராஜகுரு அவர்கள் ராணுவ முகாம் அமைந்துள்ள பகுதிக்குள் ஆயிரக்கணக்கான மக்களை அனுமதிக்க முடியாத என்ற காரணத்தினாலேயே உள்ளே செல்பவர்களின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டது என கூறினார். இது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் நடைபெற்ற பேச்சுக்களின் போது 150 பேர் வரையில் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படலாம் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று காலை ஆலயத்துக்கு செல்வதற்கு 1000க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தார்கள். ஆயினும் ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தவாறு 150 பேர் மட்டும் உள்ளே செல்லலாம் என கூறப்பட்டது. ஆனால் அங்கு வந்திருந்தவர்கள் அதற்கு விரும்பாமல் திரும்பிச் சென்றுள்ளார்கள் என்றார் ராணுவ பதில் பேச்சாளர் பிரிகேடியர் துஷான் ராஜகுரு அவர்கள்.
ஐக்கிய ராஜ்யத்தில் அரசியல் தஞ்சம் கோரும் இலங்கையர்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்கும் போது போரின் போது அவர்களின் செயல்பாடுகள் மற்றும் புலம்பெயர் நாடுகளின் அரசியல் செயல்பாடுகளை கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இங்கேயுள்ள ஒரு நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதுகுறித்து வழக்கறிஞர் அருண் கணநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இதுல முக்கியமாக அந்த இவ்வளவு காலமும் இருந்த கண்ட்ரி கைடன்ஸ் என்று கூறுவார்கள், அகதி வழக்குகளை தீர்மானிக்கும் நீதிபதிகளும் ஹோம் ஆபீஸ் அதிகாரிகளும் அந்த கைடன்ஸை ஃபாலோ பின்பற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அதைத்தான் கண்ட்ரி கைடன்ஸ் என்று கூறுவார்கள். அந்த தீர்ப்பை இந்த தீர்ப்பு வந்து மாற்றி அமைத்திருக்கின்றது. முக்கியமாக என்ன கூறுகின்றது என்று சொன்னால், இலங்கையில் விடுதலை புலிகளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் மாத்திரமல்ல உயிராபத்தை சந்திக்கின்றார்கள், அத்துடன் வெளிநாடுகளில் தமிழ் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களாகவும் இருந்தால் அவர்களும் இந்த இலங்கை அரசாங்கத்தினால் தடுத்து வைக்கப்படலாம் அல்லது துன்புறுத்தப்படலாம் என்று கூறியிருக்கின்றனர்.
இந்த தீர்ப்புக்கு எதிராக அரசு மேல்முறையீடு செய்ய வாய்ப்பிருக்கிறதா அல்லது இந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருக்கிறதா?
இந்த தீர்ப்பு வந்து அப்பர் ட்ரைபியூனல் இமிகிரேஷன் அண்ட் அசாலம் சேம்பரால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதை கட்டாயம் அமல்படுத்த வேண்டிய கடப்பாடு ஹோம் ஆபீஸுக்கு இல்லை. இதற்கு எதிராக அவர்களும் முறையீடு செய்யலாம். அத்துடன் இதில் 3 பேர் முறையீடு செய்திருந்தார்கள் இந்த நீதிமன்றத்திற்கு. அவர்களில் ஒருவருடைய அகதி வழக்கு தான் வெற்றிகரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த நீதிமன்றத்தால். ஆகவே மற்ற இருவரும் அதன் இந்த தீர்ப்புக்கு எதிராக கூட்டத்திலுக்கு மேன்முறையீடு செய்ய இருக்கின்றார்கள்.
இதுதான் இங்கே பிரச்சனையே. ஹோம் ஆபீஸை பொறுத்தவரை அவர்கள் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டுகின்ற விஷயம் என்னவென்றால், அகதிகள் தொடர்பான வழக்குகளில் அளிக்கப்படும் தீர்ப்புகள் அந்த குறிப்பிட்ட தஞ்சம் கோரிக்கை மட்டுமே பொருந்தும், பொதுவாக யாருக்கும் பொருந்தாது என்று சொல்கிறார்கள். ஆகவே இன்று அளிக்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பும் அந்த வகையை சார்ந்தது என்று கூறிவிட முடியுமா?
அப்படி கூற முடியாது. அப்ப ட்ரைபியூனல் இமிகிரேஷன் சேம்பர் தான் இந்த விஷயங்கள்ல ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கின்ற ஒரு நீதிமன்றம். அதற்கு மேல் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் இருக்கின்றது. எனினும் இந்த விஷயத்தில் அவர்களுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கின்றது. அத்துடன் இந்த வழக்கை இந்த முக்கியமான காரணத்துக்காக கைடன்ஸ் கொடுப்பதற்காகவே அவர்கள் 9 நாள் ஹியரிங் நடத்தி எத்தனையோ 1000 பக்கங்களில் ஆதாரங்களை திரட்டி அதனை பரிசீலனை செய்துதான் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த வழக்கு வந்து மற்ற வழக்குகளிலும் விட அந்த ரீதியில் ஒரு வித்தியாசமானது, அத்துடன் ஒரு பிரசிடென்ட் செட்டிங் ஆன வழக்காக நாங்கள் பார்க்கலாம்.
வழக்கறிஞர் அருண் கணநாதன். இந்தியாவில் அரசியல் கட்சிகள் தமது தேர்தல் அறிக்கைகள் மூலமாக மக்களுக்கு இலவசங்களை வழங்குவது என்பது நியாயமாகவும் சுதந்திரமாகவும் தேர்தல்கள் நடக்க வேண்டும் என்ற அடிப்படை கொள்கையையே ஆட்டம் காண செய்துவிடும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. தீர்ப்பின் விவரங்களுடன் சாதாத்.
இலவச அரிசி தொடங்கி இலவச டிவி, இலவச லேப்டாப், இலவச அடுப்பு, மிக்சி, கிரைண்டர், தங்கத்தாலி என தேர்தல் இலவசங்கள் பெரிதாகிக் கொண்டே போகின்ற ஒரு போக்கும், யார் அதிக மதிப்புள்ள இலவசத்தை வழங்குவது என்பதில் அரசியல் கட்சிகளுக்கிடையே போட்டா போட்டியும் தென்படுகின்ற ஒரு நிலை இன்று காணப்படுகிறது. இந்த போக்கு அரசியல் சட்டத்துக்கு முரணானது, மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஓட்டு வெல்வதை போன்றது என்று வாதிட்டு தமிழகத்தின் தற்போதைய அதிமுக அரசாங்கமும் முந்தைய திமுக அரசாங்கமும் அறிவித்திருந்த தேர்தல் இலவசங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரியும், தமிழ்நாட்டைச் சேர்ந்த வழக்கறிஞர் சுப்பிரமணியம் பாலாஜி தொடுத்திருந்த பொதுநல வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தீர்ப்பு வந்திருக்கிறது. நியாயமான சுதந்திரமான தேர்தல்கள் நடக்க வேண்டும் என்ற ஜனநாயக கொள்கைக்கு தேர்தல் இலவசங்கள் முரணாக அமைந்திருக்கின்றன என்பதை உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளை கட்டுப்படுத்துகின்ற சட்ட விதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் உடனடியாக வகுக்க வேண்டும் என அது உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் தற்போதைக்கு விதிகள் இல்லாத சூழ்நிலையில் இதுவரை கொடுக்கப்பட்ட தேர்தல் இலவசங்களை சட்டவிரோத நடவடிக்கையாக அறிவிக்க முடியாது என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. தற்போதைய தமிழக அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதிகளில் அறிவித்தபடி இலவச வீட்டு உபயோகப் பொருட்களை வாக்காளர்களுக்கு வழங்குவதை நிறுத்தச் சொல்லி உத்தரவிட வேண்டும் என்ற மனுதாரரின் கோரிக்கையையும் ஏற்க நீதிமன்றம் மறுத்துவிட்டிருக்கிறது.
தேர்தல் இலவசங்களை எதிர்த்து பொதுநல வழக்கு தொடுத்திருந்த சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் எஸ் சுப்பிரமணியம் பாலாஜியிடம் தீர்ப்பு பற்றி கேட்டார் சாதாத்.
தீர்ப்பு வந்து மொத்தம் 109 பக்கம் போல இருக்கு. அது வந்து எனக்கு இன்னும் தீர்ப்பை நான் முழுமையா படிக்கல. இருந்தாலும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது தேர்தல் லஞ்சம் இல்ல, மற்றும் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா அதுல இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி சொன்னா அது தப்பு, அது வந்து தவறான தீர்ப்பு. அதாவது இந்தியாவை வந்து சீர்குலைக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு மோசமான தீர்ப்பா கூட இருக்கலாம். தேர்தல்ல அதிமுக மற்றும் திமுக கூட்டணிகள் லஞ்சத்தை கொடுத்து தேர்தலை சீர்குலைத்து அவங்க வந்து தேர்தலில் வெற்றி பெற்றாங்க எல்லா வேட்பாளர்களும். அதுக்கு வந்து என்ன தண்டனை, வருங்காலத்துல வந்து இந்த மாதிரி இலவசம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் வந்து அரசியல் கட்சிகளோட பேசணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது வந்து முறையற்ற தீர்ப்பு. நான் வந்து இவங்க இந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்கும் போது இது அறிவிப்பு கொடுக்கும் போது இது தேர்தல் லஞ்சம், அதனால அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டிருந்தேன்.
ஆனால் அதே நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரியான இலவசங்கள் கொடுப்பது தொடர்பாக உடனடியான விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது.
இல்ல இல்ல, விதிமுறைலாம் ஆல்ரெடி இருக்கு, முன்னாள் முன்கூட்டிய விதிமுறைகள்லாம் இருக்கு. தேர்தல் நடைமுறை விதிகள்னு முன்னாலே நமக்கு தெரியும் இல்லையா, கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பொருட்களோ பணமோ கொடுக்க கூடாது தேர்தலில் வந்து, கட்சிகள் கட்சி வேட்பாளர்கள்லாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம நீதிமன்றத்துக்கு முன்னால உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னால சொல்லியிருக்கோம்.
ஆனாலும் அரசாங்கத்தோட கொள்கைகளாக இந்த மாதிரியான சில மக்கள் நலத்திட்டங்களை அறிவிக்கும் போது அது அரசாங்கத்தோட கொள்கை என்ற
அரசாங்கத்துடைய கொள்கை கிடையாது இது. அதாவது கஜானா பணத்தை எடுத்து தனிநபருக்கு நீங்க சொத்து கொடுக்கறது வந்து எப்படி வந்து அரசாங்க கொள்கை ஆக முடியும்? கவர்மெண்ட் பணத்துல பிரிட்ஜ் கட்டலாம், கவர்மெண்ட் பணத்துல ராக்கெட் விடலாம், கவர்மெண்ட் பணத்துல நீர்நிலைகளை சரி பண்ணலாம், கவர்மெண்ட் பணத்துல எவ்வளவோ பண்ணலாம். எல்லா சொத்தும் மக்களுடைய சொத்தா இருக்கணுமே தவிர தனி மனித சொத்தா எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து எப்படி சார் அதை ஒத்துக்க முடியும்?
ஆனால் நலத்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியதும் அரசாங்கத்துடைய
நலத்திட்டம்ங்கிறது வந்து நலத்திட்டங்களா தான் இருக்கணும். சி, அந்த சைனீஸ் ப்ராப்ளம் போல இருக்குல்ல, இஃப் யூ வாண்ட் டு ஹெல்ப் அ மேன் டீச்சிங் ஃபிஷிங், நாட் கிவிங் அ ஃபிஷ். ஓகே, அவங்களுக்கு நீங்க ஃபிஷ் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஆய் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்க வேண்டியதுதான். நீங்க இலவசம் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு என்ன கடைசி, என்ன இலவசத்துக்கு கடைசியா மக்களுக்கு எப்போ சந்தோஷம் வரும்? அடுத்தது வீடு கொடுக்குறேன்பாங்க, அடுத்தது கார் கொடுக்குறேன்பாங்க, தேர்தல் கொடுக்க வேண்டாம். அப்புறம் நான் ஆட்சி நடத்தும் போது கொடுத்தா அது கரெக்ட் ஆயிடுமா? வர தேர்தலில் நான் நிற்க போறேன் சார், வர தேர்தலில் நான் இப்பவே சொல்றேன், தேர்தல் வாக்குறதுக்கு முன்னாலே நான் சொல்றேன்,
நான் வந்து எல்லாருக்கும் டபுள் பெட்ரூம் வீடும் மெர்சிடிஸ் பெஞ்ச் காரும் கொடுக்க போறேன். இது என்னோட தேர்தல் அறிவிப்பு கிடையாது, இது என்னுடைய கொள்கை, மக்கள் நலத்திட்டம், என்னோட மக்கள் நலத்திட்டம், இதுதான் திட்டம். இலவசமா பெட்ரோலும் கொடுக்குறேன் அதுக்கு.
இந்த தீர்ப்பு குறித்த உங்களின் கருத்துக்களையும் வசனங்களையும் எங்களுக்கு தபால் மூலமும் மின்னஞ்சல் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் நீங்கள் தெரிவிக்கலாம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.